சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் டிஃபன் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்கு காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
எமது அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்று நவம்பர் மாதம் 16 தேதி நமது தமிழுக்கு ஐப்பசி மாதம் 30 நாள் விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
சில சொற்களால் பல பொருளை உணர்த்தி சிந்தனையை தூண்டிவிட்டு சிறந்த மனிதனாக நாம் மாற உங்கள் சிந்தனைக்காக ஓர் திருக்குறள்.
ஒருவன் தன் உள்ளமறிய பொய்யின்றி நடந்தால் அத்தகையவன் உலகத்து மக்களின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான்.
நேயர்களே, நமது சங்கநாதத்தில் முதல் நிகழ்ச்சியாக அனைத்து நேயர்களின் கவனத்தை ஈர்த்து வரவேற்பை பெற்ற வாரம் ஒரு வளம் வழங்குபவர் திரு எம் வரதராஜன்.
இலங்கையின் ஜனாதிபதி எடுக்கின்ற திடீர் திடீர் முடிவுகள் தொடர்பாக பலவிதமான ஊகங்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. நாடாளுமன்றத்தை அவர் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கலைத்தார். அதற்கு அவர் முன்னாள் சபாநாயகர் லோக் பண்டார், முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தன் சில்வா ஆகியோரின் ஆலோசனையை பெற்றிருந்தார். வேறு சட்ட நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பெற்றே அவர் பாராளுமன்றத்தை கலைத்தார் என்று கூறப்படுகிறது. சட்டமா அதிபரின் ஆலோசனையை கூட அவர் கேட்ட போதும் அவர் கொடுத்த ஆலோசனையின்படி கலைப்பது பற்றி மீளாலோசனை செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 19வது திருத்தச் சட்டப்படி அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை என்ற வாதம் எதிர்த்தரப்பினர், அதாவது ஐக்கிய தேசிய முன்னணியினர் சார்பில் பேசப்பட்டது. சட்டத்தின்படி ஐக்கிய தேசிய முன்னணி வாதமே சரியாக அமையும் என்று சட்டத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை முற்றுமுழுதாக மாற்றி நிறைவேற்று ஜனாதிபதி அதிகாரம் கொண்ட பிரதமரை கொண்டு வரவே இந்த 19வது திருத்தச் சட்டத்தை நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எடுத்த முயற்சியினால் அவர் தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது. அதேவேளை உயர்நீதிமன்றம் அந்த மாற்றத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தும்படி ஆலோசனையும் வழங்கியிருந்தது. அப்படி சர்வஜன வாக்கெடுப்பு வைக்காத பட்சத்தில் குறிப்பிட்ட ஒரு ஷரத்தை சேர்க்கும்படியும் உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. அந்த ஷரத்தின்படி ஏற்கனவே பதவிக்கு வந்த ஜனாதிபதிக்கு உரிய அவரது அதிகாரங்கள் அவருடைய பதவிக்காலமான 4.5 ஆண்டுகளுக்குள் உள்ளன என்ற கருத்தும் அடங்கியிருந்தது. இதனை வைத்தே ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தார். எனினும் சட்டவிரோதமாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தார், அதாவது பிரதமருடன் உள்ள முரண்பாட்டால் பிரதமரை பார்க்க முடியாமல் பாராளுமன்றத்தை கலைத்தார் என்ற வாதம் சட்டத்தரணி சுமந்தனால் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவர் விட்ட தவறின் தொடர்ச்சியாகவே அவரே பாராளுமன்றத்தை கலைத்தார் என்ற வாதம் மனுதாக்கல் செய்தவர் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களை தொடர்ந்தே உயர்நீதிமன்றம் ஜனாதிபதியின் உத்தரவை இடைநிறுத்தம் செய்தது. இதைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் அடுத்த காய் நகர்த்தல்கள் ஆரம்பமாயின. மஹிந்தவின் கூட்டணியினருடன் அவர் பேச்சு நடத்தினார். சட்ட ஆலோசகருடனும் பேச்சை தொடர்ந்தார். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இந்த இடைப்பட்ட காலத்தில், அதாவது பாராளுமன்ற கலைப்பு ஒத்திவைக்கப்பட்ட நேரத்தில் சபாநாயகருடன் முரண்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் தோன்றலாம் என்ற ஊகம் தெரிவிக்கப்பட்டது. அதுபோலவே நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டமை பிழை என அவர் அறிவித்திருக்கின்றார். இதேவேளை பிரதமருக்கு உரிய பதவிக்கு சஜித் பிரேமதாச அல்லது நவீன் திசநாயக்காவை ஐக்கிய தேசிய முன்னணி சமர்ப்பிக்கும் பட்சத்தில் தான் அமைத்த அமைச்சை, அதாவது அமைச்சரவையை கலைப்பதாக தலைவர்கள் மனோ கணேசன் ராவ் கக்கியும் ரிஷாட் பதியுதீன் ஆகியோர்களை அழைத்து சந்தித்து கூறியிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அவர்கள் பின்னர் வந்து ஐக்கிய தேசிய முன்னணி உறுப்பினருடன் பேசி அதைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுடனும் நீண்ட நேரம் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றுள்ள நிலையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே பிரதமராக இருக்க வேண்டும், அவரே பொருத்தமானவர் என ஐக்கிய தேசிய முன்னணியினர் முடிவு செய்திருக்கின்றார்கள். இதைவிட இன்னொரு ஊகமும் தெரிவிக்கப்படுகிறது. உயர் நீதிமன்றத்தில் இப்பொழுது விசாரணை நடத்துபவர்கள் 3 நீதிபதிகள். ஜனாதிபதி அவர்களின் எண்ணிக்கையை, அதாவது 7 அல்லது 9 அமைப்பதன் மூலம் அடுத்த விசாரணையை தமக்கு சார்பான ஒரு முடிவை எடுக்கலாம் எனவும், இப்படியே எதிர்வரும் ஜனவரி மாதம் வரை இதை இழுத்தடித்து சென்று ஜனாதிபதி தேர்தலை அவர் வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஜனாதிபதியினுடைய மகளான சத்ரிகா எழுதிய ஜனாதிபதி அப்பா, ஜனபதி தாத்தா என்ற நூலில் அதன் 388 பக்கத்தில் வந்த ஒரு பகுதியை சமூக வலைதளங்களில் ஒருவர் குறிப்பிட்டு அது பரவலாக பேசப்படுகிறது. அதில் அவருடைய மகள், என் அப்பா ஒரு அப்பாவி, ஆனால் சினம் வந்ததென்றால் என்ன செய்து கொள்வார் என்றே தெரியாது. அவரின் சிறு வயதில் தாத்தா மண்டியை குட்டினார் என்பதற்காக நன்றாக விளைந்திருந்த வயலை தீ வைத்து கொளுத்தினாராம், சத்ரிகா அப்படி எழுதியிருக்கின்றார். இதற்கு பின்னூட்டம் செய்த ஒருவர், சத்ரிகா நீங்கள் இதனை ஏன் முதலில் சொல்லியிருக்க கூடாது என்று பின்னூட்டமும் விட்டுள்ளார். இது இன்றைய வரவலம்.
வீடுகள் புனரமைத்தல்,
அழகுக்கு அழகு சேர்க்கும் பெயிண்டிங் வேலைகள்,
எல்லை நிர்ணய வரையறுப்பு,
தரை மற்றும் குளியலறை திருத்த வேலைகள்,
வீட்டின் வெளிவட்டங்களை சுத்தமாக கழுவிக்கொள்ள,
புல்லு வெட்டுதல் மற்றும் தோட்ட பராமரிப்புகள் என அனைத்து சேவைகளுக்கும் நம்ப தகுந்த இடம் தற்போது வரன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் லிமிடெட்டில்.
தொடர்புகளுக்கு 02209370344, 02209370334,
இமெயில் யோகா gmail.com. Varan Property Maintenance Limited.
நாணயமும் தரமும் ஒரே இடத்தில்.
நேயர்களே, இன்றைய இளம் தளிர் நிகழ்ச்சியை புலம்பெயர்ந்தாலும் தமிழை கற்க வேண்டும், தமிழில் பேச வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட இளம் தளிரான செல்வி ராஜி சிவகுமார் அவர்களின் பேச்சு இதோ.
யோகர் சுவாபிகள் 4 தரவு கொச்சக கழிப்பா, யோகத்தை திருடு யோகத்தை உள்வாங்கி நகத்தை அறியாத்த நம்பெருமான் உமையாளோர் பாகத்தன் பரமாட்டி பதமுனரன் சிவானுபவ போகத்தை எமக்களித்த புண்ணியனே போற்றி போற்றி. பெரியாரை சிறியாரை பேதமின்றி அடி சேர்த்து புரியாத புதிரெல்லாம் புரிய வைத்து அறிவிட்டிலே தெரியாத செய்திகளை தெளிவித்து சிவம் காட்டும் அரியானே அந்தரனே அருங்குருவே போற்றி போற்றி. விடியாத கேரலில் விளக்குண்டி விழுந்துழலும் அடியாரை தேடி வந்து அவருடைய இடத்தைத்து படியாத அகங்காரம் படைவித்து ஆட்கொண்டு முடியாத பிறவிக்கு முற்றானாய் போற்றி போற்றி. முன்னாலே இருந்தாலும் மௌனத்தின் மொழி மூலம் தன்னாலே எல்லாமே தானறிய செய்வித்து மின்னாரும் செஞ்சடியான் மேதினியில் ஒரு பொருளான் பொன்னாரும் அடிகளுக்கே போக்குவித்தாய் போற்றி போற்றி. சோகத்தில் வீழ்ந்தார்க்கு சொல்லவனா சுகமாகி தாகத்தில் அலைவார்க்கு தண்ணீரை தந்தருளி மோகத்தை அறப்போக்கி முத்திக்கு வழிகாட்டி யோகத்தை எமக்களிக்கும் யோகரடி போற்றி போற்றி. நன்றி.
தொடர்வது தேடல். நீண்ட இடைவெளிக்கு பின் பிரபல சமூக சேவையாளரும் ஊடகவியலாளரும் சமாதான நீதவானமாகிய செந்திர தமிழ் செல்வர் திரு தில்லையர் வர்ணகுல சிங்கத் அவர்களின் ஆக்கத்தை சங்கநாத நேயர்களின் இதயங்களில் பதிக்கின்றார் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள்.
வணக்கம். இன்று தமிழர்களின் பூர்வீகம் பற்றி ஆராய்வோம். தமிழர்கள் யார்? இக்கேள்விக்கு பதில் கூற வேண்டுமானால் தமிழகத்தின் வரலாறு தெரிய வேண்டும். வடவேங்கடம் தென்குமரி ஆயினை தமிழ் கூறு நல்லுலகம் என தமிழகத்தின் எல்லை தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தை ஆட்சி செய்த களப்பிரர்களின் காலத்தை இரண்ட காலம் எனலாம். களப்பிரர்கள் கிறிஸ்துக்கு பின் 3 முதல் கிறிஸ்துக்கு பின் 6 வரை ஆட்சி செய்தார்கள். டாக்டர் ராஜமாணிக்கனார் களப்பிரர்களை பற்றி குறிப்பிடும் போது, இவர்கள் தமிழகத்தின் வடக்கில் களத்தி மலையில் வாழ்ந்தவர்களே என்றார். களப்பிரர்கள் தமிழரா அல்லது தென்னிந்தியரா என்ற குழப்பம் தோன்றினாலும் இவர்கள் இந்தியர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனலாம். அடுத்து பல்லவர்களின் ஆட்சி தோன்றியது. பல்லவர்கள் பாரசீகத்தை சார்ந்தவர்கள் என்று பேராசிரியர் வெங்கையா கூறுகிறார். சில சரித்திர குறிப்புகளை பார்த்தால் பல்லவர்கள் வட இந்தியர்கள் என கருத இடம் உண்டு. தொண்டை மண்டலத்தில் வாழ்ந்த குருமர்களே பல்லவர்கள் என்ற கருத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஆர் சத்யநாத ஐயர் குறிப்பிடுகிறார். பல்லவர்கள் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தமிழகத்துக்கு வந்து காஞ்சிபுரம் பகுதியில் ஓர் பேரரசை நிறுவினர். பல சரித்திர சான்றுகளை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது பல்லவர்கள் ஆந்திர பிரதேசத்தை சான்றவர்கள் என்ற கருத்து உறுதியாகிறது. விஜயநகர் ஆட்சி, அதாவது கர்நாடக ஆட்சி, தமிழ்நாடு முழுவதையும் 1370 ஆண்டில் கைப்பற்றினர். நாயக்கர் மராட்டியர் ஆகியோரது வீழ்ச்சிக்கு பின் தமிழகம் போர்த்துக்கேயர் டச்சுக்காரர் ஆங்கிலேயர் ஆகியோரது வாணிக சந்தையாக மாறியது. பல போராட்டங்களின் பின் இந்தியா சுதந்திரம் அடைந்தது. தமிழர்கள் யார் என்ற கேள்விக்கு புது வரையறை அமைக்க வேண்டும். தமிழில் சிந்திப்பவர்கள், தமிழ் பேசுபவர்கள், தமிழில் எழுதுபவர்கள், தமிழ் பண்பாட்டை பின்பற்றுபவர்கள், தமிழர்கள் என்று கூற முடியுமா? நன்றி, வணக்கம்.
எழுச்சியான பாடலின் ஆக்கம் புலவர் மு ந சிவநாதன் அவர்கள், பாடியவர் இசை மாமணி வீரராகவன் அவர்கள். நேயர்களே, வார வாரம் வியக்க வைக்கும் வித்தியாசமான கருத்துள்ள கவிதையோடு வந்திருக்கின்றார் சங்கநாதத்தின் ஆஸ்தான கவிஞர் இளம்பிறை அண்ணா அவர்கள்.
கலை இலக்கிய வட்ட சங்கநாத நேயர்களுக்கு மனங்கனிந்த வணக்கங்கள். கவிதையின் தலைப்பு வேண்டுமா முதுமை? ஆம், இளமை இனிமையானது, ஆனால் முதுமையோ கடுமையானது. ஒரு முதுமையானவன் தன் நல்ல இளமையை எண்ணி பெருமைப்படுகிறான், அதேவேளை தன் முதுமையை எண்ணி வருந்துகிறான். மானிட வாழ்வில் ஏனிந்த விளைவு? இது மூத்தோனின் குரல் கவிதை வேண்டுமா முதுமை. வேண்டுமா முதுமை? இளமையை யாக்கி இனிமையை தேக்கி முதுமையை மாற்றிய முறைமை கண்களை தந்து கடிதினில் பறிக்கும் கயமைத்தனமது இறைவா. இளமையை யாக்கி இனிமையை தேக்கி முதுமையாய் மாற்றிய முறைமை கண்களை தந்து கடிதினில் பறிக்கும் கயமைத்தனமது இறைவா. அழகு அவனையில் ஆனந்த இளமையை அனுபவி என்ற நினை படைத்தாய். அழகு அவனியில் ஆனந்த இளமையை அனுபவி என்றனை படைத்தாய். இறுதி நிலையில் ஏனிந்த துயரை எழுதி நீ வைத்தாய் இறைவா. இளம்பிறையாக என்ன நீ படைத்து வளம்பல நலம்பெற தந்தாய். தேய்பிறைய போலென்று தேய்த்தியன் வளத்தை மாய்த்தனை மாற்றமேன் இறைவா. இளம்பிறையாக என்ன நீ படைத்து வளம் பல நலம் பெற தந்தாய். தேவிரை போலென்று தேத்தியின் வளைத்தை மாய்த்தனை மாற்றமே நிறைவா. கல்லையும் கடித்தால் கடிதனில் செரிக்கும் வல்லமை தந்த நல் இறைவா. பல்லையும் வீழ்த்தி அல்லலாய் வயிற்றில் தொல்லைகள் தந்ததின் சொல்லு. கருமுடு தலையில் திருமுடி மெருகிட விரும்பிடும் புருவத்தின் அழகை கருமுடி தலையில் திருமுடி மெருகிட விரும்பிடும் புருவத்தின் அழகை பறித்ததை நீக்கி பால் நரையாக்கி பால்நிலை ஆக்கியேன் பார்த்தாய். அதை பறித்ததை நீக்கி பால் நரையாக்கி பால்நிலை ஆக்கியேன் பார்த்தாய். மயிலென ஆடி நான் மானென ஓடி நடை பயின்றிட நான் நடந்த மயிலென ஆடி மானென ஓடி நடை பயின்றிட நான் நடந்த கால்களும் ஓய்ந்து கடகடத்தாட கோல்பிடி என்றதேன் இறைவா. இனிய என் குரலில் குயில் பல கூவும் இன்னிசையாயது இன்றோ. இனிய என் குரலில் குயில் பல கூவும் இன்னிசையாயது இன்றோ. ஏனோ கரைவதும் கரகரத்தொலிப்பதும் இடரினை காண்பதே நிறைவா. பலமுறை ஆடியை பார்த்து நான் ரசித்த பால் முகம் பசந்ததேன் ஏனோ. பலமுறை ஆடியை பார்த்து நான் ரசித்த பால் முகம் பசந்தது ஏனோ. முகமே சுருங்கி மோகனம் குறுகி அவநிலையானது இறைவா. பலமுறை ஆடியை பார்த்து நான் ரசித்த பால்முகம் பசந்தது ஏனோ. முகமே சுருங்கி மோகனம் குறுகி அவநிலை ஆனது ஏன் இறைவா. நேற்றிய போலில்லை நாக்கின் சுவை இல்லை நேற்றிய போலில்லை நாக்கில் சுவை இல்லை காட்சியில் கனிவில்லை கண்டேன். கொண்டவள் அழுக்க கண்டவர் வெறுக்க தண்டனை ஏன் இது இறைவா. கண்பஞ்சடைவதும் காதுகள் அடைப்பதும் கைகள் நடுக்கலும் கூட. கண்பஞ்சடைவதும் காதுகள் அடைப்பதும் கைகள் நடுக்கலும் கூட. உந்தி வலிப்பதும் உள்ளம் சலிப்பதும் அந்திய நிலையில் ஏன் நிறைவா? உந்தி வலிப்பதும் உள்ளம் சலிப்பதும் இந்த அந்திய நிலையில் ஏன் நிறைவா? முத்திய கரும்பிலே முத்திய கனிகளில் பற்றிய இனிமையின் விருப்பு. முதுமை கசக்கவும் மிடிமை பிறக்கவும் முறைமையில் மாற்றமே நிறைவா? முத்திய கரும்பில் முத்திய கனிகளில் பற்றிய இனிமையின் விருப்பு முதுமை கசக்கவும் மிடிமை பிறக்கவும் முறைமையில் மாற்றம் ஏன் நிறைவா? முதியவன் ஆகி புவியில் பிறந்திடில் கதி இதை காணுவாய் இறைவா? நீ முதியவன் ஆகி புவியில் பிறந்திடில் கதி இதை காணுவாய் இறைவா? நாளை பொழுதை நற்காலமாயேற்று நயம்பட மாற்றுவாய் இறைவா? இறுதி முடிப்பிலே இத்தனை சோதனை அறுதியாய் எழுதி வைத்தாயே. இறுதி முடிப்பிலே இத்தனை சோதனை அறுதியாய் எழுதி வைத்தாயே. நீ சடுதியாய் வந்து என் சண்முகம் காட்டி இதை சமரசம் செய்திடுறைவா? இறுதி முடிப்பிலே இத்தனை சோதனை அறுதியாய் எழுதி வைத்தாயே. நீ சடுதியாய் வந்து என் முன் சண்முகம் காட்டி சமரசம் செய்திடுறைவா? வணக்க நேர்களே, உங்கள் இளம்பரை அண்ணா. வணக்கம்.
சமூக அறிவித்தல். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தமிழ் மொழி தேர்வு டிசம்பர் மாதம் 16 தேதி நடைபெற உள்ளது. இத்தேர்வில் பங்கு பெற விரும்பும் மாணவர்கள் தயவு செய்து நவம்பர் 25 தேதிக்கு முன்னர் விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ளவும். விண்ணப்ப படிவங்களை பூங்கா இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது தொலைபேசி எண்கள் ரஞ்சனி 626 0911 தர்சி 021-932-1176 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி.
உலக பலம். மியன்மார் நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஏதிலிகளாக பங்களாதேஷ் வந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களில் முதல் குழுவினர் நாளை மறுபடியும் மியன்மார் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். இவர்கள் அடித்து விரட்டப்பட்ட பொழுது எந்த இடத்தில் இருந்து வந்தார்களோ அந்த இடத்திலேயே மறுபடியும் குடியிருத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் கேட்டுள்ளன. வாழ்ந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு அனுப்புவது மிகப்பெரிய தவறு என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளன. 700,000 ரோஹிங்கியா முஸ்லிம்களும் விரட்டப்பட்டு திட்டமிடப்பட்ட முறையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உடைமைகள் பறிக்கப்பட்டு வீடுகள் தீயிடப்பட்டு நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டது ஓர் இன சுத்திகரிப்பு நடவடிக்கை தான். பர்மிய பௌத்த ஜிந்தா ராணுவம் சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை சந்திக்க வேண்டும் என்றும் மேலை நாடுகள் கேட்டது பழைய கதை. இது ஓர் அவலத்திலும் என்றும் பேசப்பட்டு வருகின்றது. அதேவேளை நாளை புறப்படவுள்ள 4,000 ரோஹிங்கியா முஸ்லிம்களும் மியன்மாருக்குள் ஏறத்தாழ தற்கொலை படை ஒன்று போவதைப் போலவே போகிறார்கள். இது தப்பான செயல் என்று கார்டியன் எழுதியிருக்கின்றது. பங்களாதேஷ் நாடும் மியன்மாரும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இவர்கள் கட்டாயமாக அனுப்பப்படுகின்றார்கள். இது மிக ஆபத்தான செயல் என்று ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூறியிருக்கின்றது. இப்படி ஒரு ஆபத்தான காரியம் இதற்கு முன் எங்குமே நடக்கவில்லை என்றும் மனித உரிமை ஆணையர் குறிப்பிடுகின்றார். மேலும் பங்களாதேஷில் அடைக்கலம் கேட்ட மக்களின் கோரிக்கையை நிராகரித்து அவர்களை கட்டாயமாக திருப்பி அனுப்பும் பங்களாதேஷின் செயல் சர்வதேச நியமங்களை மீறும் குற்ற செயல் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். திருப்பி அனுப்பப்படும் மக்களுக்கு யாதொரு அரசியல் உரிமையோ குடி உரிமையோ வதிவிட அனுமதியோ மியன்மார் நாடு சட்ட ரீதியாக கொடுக்க போவது இல்லை. அவர்களை தொடர்ந்தும் ஏதிலிகளாகவே வைத்திருக்க போகிறது. இந்த லட்சணத்தில் மியன்மார் திரும்பி என்ன பயன்? மேலும் இதை காரணம் காட்டி தன் மீது சுமத்தப்பட்ட இன சுத்திகரிப்பு போர் குற்றச்சாட்டில் இருந்து மியான்மர் ஜிந்தா ராணுவம் தப்பிக்கவே இந்த செயல் வழிகாட்டும். மேலும் மியான்மர் நாடும் பங்களாதேஷ் நாடும் ஒப்பந்தம் மீறப்பட்டால் தடுக்கும் வல்லமை கொண்ட நாடுகள் அல்ல, வேடிக்கை பார்க்கும் முன்னேறாத நாடுகள் என்பதற்கு ரோஹிங்கியா முஸ்லீம்கள் விவகாரத்தில் இரு நாடுகளும் நடந்து கொண்ட பொறுப்பற்ற நடவடிக்கைகளை விட வேறு உதாரணங்கள் எதுவும் வேண்டியதில்லை. மேலும் 7 லட்சம் பேர் அகதிகள் கூடாரத்தில் இருப்பதனால் அவர்கள் ஒரு தலைமுறையை இழந்து போவார்கள் என்றும் மனித உரிமைகள் செயலர் கூறியிருக்கின்றார். மனித குலத்திற்கே வெட்கம் தரும் இந்த செயலை கண்டிக்காது மனித உரிமைகளுக்கான நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூகி அம்மையார் அந்த நாட்டின் அதி உயர் பீடத்தில் இருந்து இந்த அநீதிக்கு துணை போய்கொண்டு இருக்கின்றார் என்பதுதான் உலகத்தின் இன்னொரு பெரிய வருத்தமாகும். நேட்டோ நாடுகள் நோர்வேயில் சென்ற மாதம் நடத்திய படைப்பயிற்சியின் போது நேட்டோ படைகளின் GPS திசை காட்டும் கருவிகள் செயற்பட முடியாதபடி ரஷ்யா இடையூறு செய்திருப்பதாக நோர்வே பின்லாந்து 2 நாடுகளும் சந்தேகம் வெளியிட்டுள்ளன. GPS செயற்பட முடியாவிட்டால் விமானப்படையை நெறிப்படுத்துவது கடினம். ரஷ்யாவின் கோலா கல்ப் தீவில் இருந்து இந்த இரைச்சல் தரும் சிக்னல் வெளியாகி இருக்கின்றது. 50,000 படையினர், 280 விமானங்கள், 10,000 கவச வாகனங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருந்தன. ஒன்றோடு ஒன்று தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் நகர்வதற்கும் காரணமான கருவிகளை குழப்பும் வேலையை தாம் செய்யவில்லை என்று ரஷ்யா வளமை போல் கூறியிருக்கின்றது. இதற்கிடையில் நோர்வேயின் போர்க்கப்பலான KNM ஹெல்கா இங்ஸ்டல் விபத்தில் சிக்கி மூழ்கியுள்ள செய்தி ஒன்றும் இப்பிராந்தியத்தை நோக்கி நமது கவனத்தை இழுப்பதாக இருக்கின்றது. இந்த கப்பல் தாழ்ந்ததனால் நோர்வேக்கு பல பில்லியன்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மோல்டாவை சேர்ந்த சோலா TS என்கின்ற சரக்கு கப்பல் இதன் மீது மோதியதனால் இந்த கப்பல் உடைந்து தாழ்ந்திருக்கின்றது. விபத்து ஏற்பட்டதும் கப்பலில் பணியாற்றிய 130 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 8 பேருக்கு மட்டும் சிறிய காயம் ஏற்பட்டிருந்தது. இந்த நோஸ்க் போர்க்கப்பல் ஆனது 2009 கட்டப்பட்ட புதிய கப்பலாகும். இதன் விலை 18.9 பில்லியன் நோஸ் குரோனர்கள் ஆகும். இந்த போர்க்கப்பலை நோர்வே காப்புறுதி செய்யவில்லை என்பதனால் சுய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. புத்தம் புதிய கப்பல் பாட்டமாக சரிந்து கிடக்கின்றது. பிரிக்ஸ் என்னும் வெளியேற்றம் காரணமாக அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 29 தேதிக்கு முன்னதாக பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்பது தெரிந்ததே. இந்த விவகாரத்தில் இதுவரை இருந்த இழுபறை நிலை ஒரு முடிவுக்கு வந்துள்ளதாகவும் ஒரு தொழில்நுட்ப முறையான தீர்வொன்று எட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒரு புதிய உடன்பாடு திடீரென ஏற்பட்டிருக்கின்றது. இது குறித்து ஏற்பட்டுள்ள தீர்மானத்தை அனுமதிக்கும் அமைச்சரவை மட்டத்திலான கூட்டம் பிரிட்டன் பிரதமர் தெரசா மேயின் இன்று மாலை 3 மணிக்கு கூடப்படுகின்றது. அதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இதர 27 நாடுகளின் அம்பாசிடர் தரத்தில் உள்ளவர்கள் இது குறித்து இன்று பேசுகின்றார்கள். தெரசா மே டவுனிங் ஸ்ட்ரீட் 10 3 மணிக்கு கூடுகின்ற கூட்டத்தை அவருடைய எதிர்ப்பாளர் போரிஸ் ஜான்சன் எதிர்த்திருக்கின்றார். சுமார் 1000 வருடங்களில் இல்லாத செயல் இப்பொழுது பிரிட்டன் பாராளுமன்றத்தில் நடப்பதாகவும் போரிஸ் ஜான்சன் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றார். இந்த தீர்மானங்கள் பிரித்தானிய பாராளுமன்றிலும் சமகாலத்தில் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்திலும் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அதன் பின்னரே நடைமுறைக்கு வரும். இது குறித்த ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டனின் அடுத்த இறுதி சந்திப்பு வரும் ஞாயிறு இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது. இந்த தீர்வில் முக்கியமாக அயர்லாந்து, ஐரோப்பிய ஒன்றியம், வட அயர்லாந்து, இங்கிலாந்து ஆகியவற்றிற்கு இடையே கடுமையான எல்லை பகுதிகள் இருக்காது. ஸ்காட்லாந்து, வேல்ஸ் என்பன பிரித்தானிய முடியின் கீழேயே இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேதுரை.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அத்துணை அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பன் சா ஜே குமார். வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன்.